மூன்றாவது ரத்னமாக ஒரு கோவிலுக்கு சென்றால் நாம் அனுபவித்து பார்க்க வேண்டியது கோவிலினுடைய கட்டிடக்கலை அமைப்பு. மிக மிக முக்கியமான ஒன்று அது. அதுவும் திருவொற்றியூர் கோவிலை பொறுத்தவரையில் இங்கே பல காலத்திய கட்டிடக்கலைக்கான சான்றுகளும் இங்கே நிரம்ப பெற்றிருக்க காணலாம். நாளை இந்த கோவிலை பொறுத்தவரையில் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் கட்டிடமைப்பு அப்படிங்கிறதுக்கு தனியாகவே காலம் ஒதுக்கணும். ஒரு சோழர்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு 12ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து ஆரம்பித்தால் கோயிலினுடைய கட்டிட கலமைப்பு ஒரு ஒரு காலத்திற்கும் என்ன மாதிரியானவை உதாரணங்களாக இருக்கின்றன. ஒரு மண்டபத்தை பார்த்தால் இது எந்த காலத்தியதாக இருக்க முடியும் அப்படிங்கிறதை வைத்து பார்த்து ஆரம்பிக்கலாம். அதற்கு சென்னையை பொறுத்தவரையில் ஒரு 1300 வருடத்திய 200 வருடத்திய கலை கட்டிடக்கலை வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லணும்னா அது திருவொற்றியூர் திருத்தலத்தில் தான் நமக்கு காண கிடைக்கிறது. வாசலிலே இருக்கக்கூடிய அந்த கோபுரம் வந்து அதனுடைய கீழ்ப்பகுதி கருங்கலால் ஆன பகுதி ஒரு 13ஆம் நூற்றாண்டு சோழர்களுடையதுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரம் செங்கல் கட்டுமானம் ரொம்ப பிற்காலத்தியது. அந்த கோபுரத்தினுடைய அடிநிலையிலே நிறைய சோழர் காலத்திய குறுஞ்சிற்பங்களை பார்க்கலாம். நிசும்பசூதினின்னு சொல்லப்படும் அம்பிகையினுடைய வடிவம் இதெல்லாம் அங்கே பார்க்க கிடைக்கிறது. இந்த கோபுரம் வாசலிலிருந்து நாம் பார்க்கக்கூடியது. இந்த கோபுரத்தை அதனுடைய கீழே இருக்கக்கூடிய கருங்கல் பகுதி அது 12ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்தியது. அதில் சோழர் காலத்திய குறுஞ்சிற்பங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் நின்று அதை பார்த்து ரசித்து விட்டு செல்லலாம். அதை தாண்டி வாசல்லேயே ஒரு பெரிய குளம், இது பிற்காலத்தியதாக தான் இருக்கணும். பிரம்மதீர்த்தம்ங்கிற பெயரிலே கோயிலுக்கு வெளியேயே ஒரு குளமும் கோயிலுக்கு உள்ளே ஒரு குளமும் இன்றைக்கி ரெண்டு குளங்கள் பார்க்கப்படுது. ஊரை சுற்றி இன்னும் திருக்கோயிலுக்கு சம்பந்த தொடர்புபடுத்தப்பட்ட கோயில்கள் திருக்கோயிலுடைய சொத்தாக கருதப்பட்ட குளங்கள் எல்லாம் இருந்தது. அது சிலவற்று சில குளங்கள் இருந்த இடம் இப்போது மாறிவிட்டது. சில குளங்களே காணாமலும் போய்விட்டது. இந்த இரண்டு குளங்கள் உள்ளே கோயிலுக்கு உள்ளே ஒன்றும் வெளியுமாக இருக்குது. உள்ளே நுழைந்தவுடன் நல்ல பெரிய பிரகாரம். இந்த கோயில் பல காலத்தில் கட்டப்பட்டதுங்கிறதுக்கு சான்றே இந்த கோயிலில் எந்த சன்னதியும் ஒரு நேர்கோட்டில் இருக்காது. ராஜகோபுரம் ஒரு பக்கம் இருக்கு, அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி துவஜஸ்தம்பம், அதிலிருந்து வேற ஒரு நிலையிலே படம்பக்கநாதர்னு சொல்லப்படுற அந்த சுவாமியினுடைய சன்னதி, ஒற்றீஸ்வருடைய சன்னதி, அது தனியாக இப்படி ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு கலைந்து காணப்படும். அந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். துவஜஸ்தம்பத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தூணிலே நந்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு நந்தி ஸ்தம்பம் ஒன்றும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வேறுபட்டது, அது நிறைய கோயில்களில் பார்க்க முடியாது. நான் அதனுடைய அழகு என்னென்னா அந்த தூணெல்லாம் கல்வெட்டுகள் பார்க்கப்படும். அது கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் நூற்றாண்டிலே ஸ்தாபிக்கப்பட்ட நந்தியினுடைய ஸ்தம்பம் அது. அது அதிலே நிறைய கல்வெட்டுகள் இருக்க காணலாம். அந்த ஸ்தம்பத்தை தாண்டி மேலே சென்றோமானால் உள்ளே இருக்கக்கூடிய முதல் வரிசையில் இருக்கக்கூடிய சில சன்னதிகள், அது பிள்ளையார் சுப்பிரமணியர் முதலான பரிவார தேவதைகளுக்கான சன்னதிகள் எல்லாம் இருக்கும். இந்த படம்பக்கநாதருடைய சன்னதிக்கு ஒரு அழகான புராணம் சொல்லப்படும். அதிலே இந்த வாசுகி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாம்பு, அந்த பாம்பு தன் பேரில் இருந்த பற்று, தன் உடம்பில் இருந்த அந்த பற்று அது தீரணும்னு ரொம்ப தவம் செய்து கொண்டிருந்ததாம். அந்த பற்று தீர்ந்த காலத்திலே எதன் பேரிலும் ஒட்டுதல் இல்லாமல் போன போது யாருக்கும் கிடைக்காத விசேஷமாக படம்பக்கநாதர் அந்த சர்ப்பத்தை அப்படியே அதனுடைய உருவத்தோடவே தன்னுடைய உடம்பிலே ஏற்றிக்கொண்டு அதற்கு மோட்சம் வழங்கினார்னு சொல்லப்படுகிறது. அதனாலே அந்த சர்ப்பத்தின் பேரிலே அந்த சர்ப்பத்துக்கு இருந்த பற்றெல்லாம் ஒழிந்த போது ஒற்றீசர் அதற்கு மோட்சம் வழங்கினார் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அதனாலே ஒருவேளை இன்னும் இதை தொட்டாதான் இப்படி மாறி போயின்னு இருக்கு. இந்த பற்றும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு நான் பேசுகிறேன், அதுக்கப்புறமா ஒற்றீசர் அருள்றாரான்னு பார்ப்போம். கொஞ்சம் தொட்டாலும் நகர்ந்து போய்டுறது, அதனால பற்று இல்லாமல் பேசுவோம். அந்த சோழர் காலத்திய அந்த நந்தி ஸ்தம்பம் ஒரு தனி விசேஷம். இங்கே சென்னை சுற்றி இருக்கும் எந்த பகுதியிலும் ஒரு 11ஆம் நூற்றாண்டு காலத்தில் அப்படி ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தம்பத்தை நான் பார்த்ததில்லை. இந்த முதல்ல இருக்கக்கூடிய சன்னதிகள் வரிசையிலே விக்னேஸ்வரர் சுப்பிரமணியர் இவர்களுக்கெல்லாம் சன்னதி. கோவிலை சுற்றி நிறைய காலத்திலே உபலிங்கங்கள் சன்னதிகளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கணும். அது ஒரு விதத்திலே ஒரு காலத்தில் இருந்த ஒரு கைங்கரியம். ஏதானா வேண்டுதலுக்காக சிவன் கோவிலுக்குள்ளே ஒரு லிங்கஸ்தாபனம் செய்வது அப்படின்னு ஒரு மரபு உண்டு. அவருக்கு பெரும்பாலும் ஏதானா பேர் வைத்து வைப்பார்கள், இல்லை விசேஷமான காலத்திலே விசேஷ பிரார்த்தனையாக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வார்கள். காசி யாத்திரை சென்று வந்தவர்கள் அங்கே போக முடியாதவர்களுக்காக வேண்டி காசியிலிருந்து ஒரு லிங்கத்தை வாங்கி கொண்டு வந்து இங்கே அதுக்கு ஒரு பிரதிஷ்டை செய்து வழிபடும் மரபு இதெல்லாம் இருக்கும். அப்படி இந்த கோயிலில் ஏதோ ஒரு காலத்திலே 27 நட்சத்திரங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு நட்சத்திரத்தின் பேரிலுமாக ஒரு சிவலிங்கம் ஏதானா பிரீத்தியாக இருந்திருக்கலாம், யாரானா பரிகாரத்திற்காக வைத்திருக்கலாம். அது எப்படி இருந்ததோ இத்தனை காலம் அதை பெருசாக கண்டுக்கல யாரும். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 10-15 வருஷமாக ஒரு நட்சத்திரத்துக்கும் பேரை போட்டு நமக்கு இது ஒரு வழக்கம் உண்டு. 27 இருந்ததுன்னா அது நட்சத்திரங்கள்னும், 8 இருந்தால் அதுக்கு ஒரு தொகுப்புன்னு ஏதானா ஒரு பேர் வச்சுடுவோம். வைத்த பிறகு அந்தந்த ராசிக்காரர்கள் அங்கே போய் அதற்கு பூஜை கீஜன் ஆரம்பித்து அது தனியாக போயிட்டு இருக்கும். இருக்கட்டும், 27 நட்சத்திரங்களுக்கு தனித்தனியே சிவலிங்கம். இந்த தியாகராஜர் சார்ந்த கோவில்களில் எல்லாம் பொதுவாக பார்க்கக்கூடியது ரெண்டு கர்ப்பகிரகங்கள் விமானத்தோடு ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஒன்று தியாகராஜருக்குன்னு இருக்கக்கூடிய சன்னதி, அங்கே இந்த உற்சவராக இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வைத்திருப்பார்கள். இது போகவும் ஒரு லிங்க பிரதிஷ்டை தனியாக இருக்கும். இந்த கோயிலிலே இருப்பதிலேயே தொன்மையான சன்னதின்னு சொல்லணும்னா அந்த படம்பக்கநாதர்னு சொல்லப்படுற அந்த சுவாமியினுடைய சன்னதி தான். அது கஜபிருஷ்ட விமான அமைப்பை சேர்ந்தது, யானையினுடைய பின்பகுதி போலே இருக்கக்கூடிய ஒரு விமானம் அது. பெரும்பாலும் வட தமிழ்நாட்டிலே பல்லவர்கள் காலத்திலிருந்து இருந்து வரும் கோயில்களை சோழர்கள் எடுத்து மாட்டி கட்டிய பொழுது அது கஜசம்ஹார இந்த கஜபிருஷ்ட விமான நிலையிலேயே வைத்திருந்தார்கள்ங்கிறதை பார்க்க முடியும். அது ஒரு ஒரு அமைப்பு, அது அப்படியே இருந்து வந்திருக்கிறது அந்த வழக்கம். ஒருவேளை பல்லவர்கள் காலத்திலே சிவலிங்க பிரதிஷ்டைக்கு அந்த கஜபிருஷ்ட அமைப்பை பிரயோகப்படுத்தியிருக்கலாம். சோழர்கள் செங்கல் தளியை மாற்றி கருங்கல் தளியாக மாற்றும் பொழுது அதே பழக்கத்தை அவர்கள் கைகொண்டு இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. பற்று ஒழிந்த பிறகு உடனே அருள் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒரு பேச்சுக்கான அதை சொன்னாதான் நடக்கும் போல இருக்கு. சரி, இது அந்த கோவிலினுடைய கோபுரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளமும், இது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சன்னதி, அந்த துவதசம்பத்துக்கு பக்கத்தில் தான் அந்த நந்தி ஸ்தம்பம் இருக்குது, அதிலே தான் அந்த கல்வெட்டுகள்லாம் நிறைய இருக்குது. முன் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகள், விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர் இவர்களுக்கான சன்னதி எல்லாம் முன்னாடி பார்க்கலாம். இதை தாண்டி சென்றோமானால் தியாகராஜ பெருமானுடைய சன்னதி. இது 16-17 நூற்றாண்டு நாயக்க மன்னர்களுடைய கட்டிடக் கலைப்பாணி. நாயக்கர்களுடைய கலைப்பாணியிலேயே ஒரு அழகு என்னென்னா, ஏற்கனவே அழகாக நிறைய கலையமைப்பு கலை சார்ந்த இதோடு இருக்கக்கூடியவற்றை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க மாற்றி கட்டுவாங்க. அது அவர்களுக்கு ஒரு கிராமர் மாதிரி. அதை இந்த கோயிலையும் தொடர்ந்து கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல கோயில்களில் புனரமைப்பு நடக்கும்பொழுது மாற்றி கட்டி விட்டார்கள், இடித்து விட்டார்கள், பழமை மாற்றப்பட்டது, இந்த இதெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம். அது ஒன்றும் இன்றைக்கி நேரத்தை ஆரம்பித்த விஷயம் இல்லை, பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் விஷயம்தான். இப்போ இந்த புகைப்படத்திலேயே வலதுகை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த மண்டபம் சோழர் காலத்தியது. ஒரு ஒரு 12 நூற்றாண்டு சோழர் காலத்திய மண்டபம், ரொம்ப பிற்பட்டது தான். அந்த மண்டபத்தோடு ஒட்டி ஒரு மண்டபத்தை கட்டுற பேர் வழின்னு அந்த மண்டபத்தில் இருந்த கூரையெல்லாம் இடித்து விட்டு இதை கொண்டு போய் இடித்து கட்டியிருக்கிறார்கள். மன்னர் காலத்தில் இவர்களெல்லாம் எதுவும் கேள்வி கேட்க முடியாதுங்கிறதுனால இது அப்படியே தொடர்ந்து வந்து விட்டார்கள் நினைக்கிறேன். இந்த சன்னதியிலே தான் தியாகராஜர்னு சொல்லப்படுற அந்த உற்சவமூர்த்தி, சோமாஸ்கந்த உற்சவமூர்த்தி இருக்குது. இப்படி தான் இருப்பார். பெரும்பாலும் விழா காலங்களிலே அந்த திருமேனி முழுதும் அலங்கரிக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கும். சாதாரண நாளில் போனோம்னா அப்படியே அந்த திருமேனியை நாம் பார்க்கலாம். அதை தரிசித்து விட்டு உள்ளே சென்றால் சோழர் காலத்திய மண்டபத்தினுடைய, ரொம்ப பிற்பட்ட சோழர் காலத்தினுடைய மண்டபம். அந்த மண்டபத்திலே இந்த மண்டபம் தான் அது. அங்கேயும் வெளியில் இருக்கிறதெல்லாம் நாயக்கர் காலத்திய தூண்கள். அதை தாண்டி உள்ளே போன பிறகு சோழர் காலத்திய மண்டபத்தை பார்க்கலாம். இந்த முன் மண்டபத்தில் தான் நடராஜ பெருமானுடைய ரொம்ப அழகான ஒரு செப்புப்படிமன் எழுந்துள்ள பண்ணப்பட்டிருக்கு. அது சோழர் காலத்திய செப்புப்படிமன். இந்த மண்டபத்தில் யாரும் நின்று கவனிக்காமல் நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு அழகு, வேற எந்த கோயிலையும் பார்க்க முடியாத ஒரு தனி அழகு. உள்ளே நுழைந்த உடனே அங்கே ஒரு அந்த நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்திலே நித்திய ஹோமம் செய்வதற்கு ஒரு ஹோமகுண்டம் வைத்திருப்பார்கள். அந்த மண்டபத்திற்கு மேலே பார்த்தால் ஒரு 12 நூற்றாண்டு சோழர்களுடைய கட்டிடக்கலை அமைப்பில், சிற்பக்கலை அமைப்பில் அமைந்த சிற்ப தொகுதி. வேற எங்கும் இந்த அளவிலே பார்த்ததில்லை. திருவாரூர்லாம் கூட இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப அழகாக சிவபெருமானுடைய மூன்று முக்கியமான வடிவங்கள், ஒன்று அவர் பிக்ஷாடனராக வந்த கோலம், இன்னொன்று கஜசம்ஹாரம் இது காலசம்ஹார மூர்த்தியாக யமனை சம்ஹாரம் செய்த கோலமும், ஹரிஹரராக திருமாலை தன்னுடைய உடலிலே பாதியாக தாங்கி கொண்டது, மூணுமே ஒரு 1 அடி உயரத்தில் சிற்பமாக செய்து நிலத்திலிருந்து ஒரு 11 அடி உயரத்தில் மேலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். இது வேற எங்கும் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு அது. இந்த ஒரு ஒரு சிற்பத்துக்கும் அந்த கதையோடு சார்ந்த மற்றைய கதாபாத்திரங்களும் அதே அளவில் சிற்பங்களாக செய்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பிக்ஷாடனருடைய உருவத்தை எடுத்துட்டிங்கன்னா அது பக்கத்தில் அந்த ரிஷி பத்னிகள், இந்த பூதம் இதெல்லாம் சேர்ந்து போகக்கூடிய அந்த ஒரு அப்படி அந்த அமைப்பை அப்படி அழகாக அமைச்சிருப்பாங்க. ஒரு ஒரு சிற்பத்துக்கும் நடுவே ஒரு பழைய சோழர் காலத்திய தூணினுடைய ஒரு மாதிரி, ஒரு குறுவடிவ மாதிரி, ஒரு மினியேச்சர் ரெப்ளிகா, அதையும் செய்து வைத்திருப்பார்கள். இந்த அமைப்பு இந்த அளவிலே வேறு எங்குமே பார்க்க முடியாதது. ஏதோ கால கஷ்டத்தில் இல்லை சில சிற்பங்களை நாம் இழந்து விட்டோம். அடுத்த முறை செல்லும்பொழுது தயவு செய்து நின்று பார்த்து விட்டு வரணும். ரொம்ப அழகான டீட்டெயிலிங்கோடு இருக்கக்கூடிய, நல்ல ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தால் அதில் அந்த பிக்ஷாடனருடைய வடிவழகு, அதில் அவர் சாத்தி கொண்டிருக்கிற ஆபரணங்கள், இதெல்லாம் ரொம்ப தெளிவாக அழகாகவே காட்டப்பட்டிருக்கும். அடுத்த முறை சென்றால் அவசியம் மறக்காமல் பார்த்துவிட்டு வர வேண்டிய ஒரு அழகு இந்த இந்த குறிஞ்சிற்பங்களுடையது. அதுக்கு பக்கத்திலேயே கோவிலில் இருந்த பழைய ஒரு 9 நூற்றாண்டு சண்டிகேஸ்வரர், இன்று அவர் ஏதோ காரணத்தினால அங்கிருந்து பேர்த்து தனியாக எடுத்து வைத்து விட்டார்கள். இது நிறைய கோவில்களில் பார்க்கலாம். திருவான்மையூர் மருந்தீஸ்வர சுவாமி கோவிலில் கூட பூஜையிலே ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பார் சுவாமி சன்னதியில். அவருக்கு பக்கத்திலேயே ஒரு பழைய ஒரு ஒரு அபராஜிதவர்மன் காலத்தின் சொல்லலாம், ஒரு பல்லவருடைய கடைசி காலத்தில் வடிக்கப்பட்ட ஒரு சண்டிகேஸ்வரருடைய மூர்த்தம் இருக்கும். இது அங்கே இருப்பது அதே போல இங்கேயும் நல்ல கம்பீரமான ஒரு சண்டிகேஸ்வரருடைய மூர்த்தி. இந்த கோவிலிலே விடாமல் அவசியம் தரிசிக்க வேண்டிய சிற்பங்களில் ஒன்று அந்த சன்னதி வாசலில் இருக்கும் துவாரபாலகர்கள். சோழர்களுடைய காலத்திலே மிகவும் பிற்பட்ட அமைப்பிலே இருக்கும், ஆனால் இது சோழர்கள் காலத்தியதுன்னு நேரடியாக சொல்லிட முடியாது, ரொம்ப பிற்பட்ட காலத்தியது தான். இதிலே ஊர்ந்து கவனிக்க வேண்டியது இரண்டு துவாரபாலகருடைய தலை அங்கியில் இருக்கக்கூடிய அழகு. இது ஒருத்தருடையதை மட்டும் காட்டியிருக்கேன். இப்போ அவருடைய முகத்திலே லலாட்டப்பட்டம்னு ஒரு அலங்காரம் சொல்லுவார்கள். லலாட்டம்ங்கிறது இந்த நெற்றி பட்டை. இந்த நெற்றி பட்டையிலே வைத்து ஒரு ஆபரணத்தை சூட்டுவார்கள். அந்த பட்டத்திற்கு லலாடப்பட்டம்னு பேர். அந்த லலாடப்பட்டத்தில் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு 1.5 இன்ச் ஒசரத்திலே ஒரு துவாரபாலகருடைய நெற்றியிலே கஜசம்ஹார மூர்த்தியும் இன்னொருத்தருடைய நெற்றியிலே ஒரு நடராஜரும் இருப்பதை காணலாம். ரொம்ப அழகான அமைதி. அது அந்த அந்த வட்டத்தினுடைய டயாமீட்டர் ஒரு 1.5 இன்ச் இருக்கும். அதற்குள்ளே அந்த கஜசம்ஹார மூர்த்தி 8 கைகளோடு அந்த யானையை கீறி கொண்டு வருவதும், நடராஜர் எல்லா திக்கிலும் ஜடாமுடி பறக்க வீசி ஆடுவதுமாக காட்டியிருப்பார்கள். இது ஒரு பக்கம். சரி, இது நெற்றியோடு முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா அதுக்கு மேலே போனோம்னா அந்த தலையினுடைய அலங்காரத்திலே ரெண்டு பேருக்கும் பிள்ளையாரையும் வீரபத்ரரையும் ஒரு இன்ச் உயரத்திலே விக்கிரகங்களாக செய்து அலங்கரித்திருக்கிறார்கள். அது இதனுடைய தத்துவம் என்னன்னு சரியா எனக்கும் இன்னும் தெரியல. நான் துவாரபாலருடைய சிகை அலங்காரத்திலே இது கொஞ்சம் வித்தியாசப்பட்டதாக இருந்ததை காணலாம். இந்த இரண்டு துவாரபாலர்களும் அங்கே நிறுத்தப்பட்டிருப்பார்கள். பிறகு உள்ளே சென்று முதல் பிராகாரத்தை பிரதட்சணம் செய்து வந்தோம்னா அங்கே இந்த 63 நாயன்மார்கள்லாம் ஒரே வரிசையில் எழுந்தருள பண்ணியிருப்பாங்க. இந்த ஊர் கலையநாயனார்னு சொல்லப்படும் ஒரு நாயனாருடைய அவதாரஸ்தலமாக இருந்தது. அவர் எண்ணெய் வணிகர்கள் குலத்திலே பிறந்தவர், வாணிபர் குலத்தில் பிறந்தவர். அவருடைய தொண்டு, அவருடைய செக்கிலிருந்து ஆட்டி வரும் எண்ணெயிலே தியாகராஜ பெருமானுக்கு நிறைய விளக்கேற்றினாராம். ஒரு காலத்திலே அவர் விளக்கு ஏற்றி ஏழ்மையிலே சிக்கி அவர் மற்ற வாணிபர்களுடைய செக்கிலே போய் வேலை செய்து அதிலிருந்து வந்த சம்பளத்திலே விளக்கேற்ற ஆரம்பித்து இப்படி எல்லாம் செய்து வந்து எல்லா நிலையிலேயும் போய் கடைசியில் தரித்திரத்திலே உழன்ற காலத்திலே எண்ணெய் வாங்க முடியாமல் போக தன்னுடைய உயிரை இதோடு மாய்த்து கொள்ளுவேன்னு சொல்லி வயற்றை கிழித்து அதிலிருந்து வரும் ரத்தத்தை கொண்டு விளக்கேற்றுகிறேங்கிற நிலைக்கு போயிடுறார். அப்போது தியாகராஜ பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார்னு சரித்திரம் அவருடைய பெருமை விளங்கியதுன்னு சொல்லி ஒரு சரித்திர ஒரு பெரிய புராணத்திலே சொல்லப்படும் நாயனாருடைய கதை. அந்த நாயன்மார் தொடக்கமாக மற்றைய 63 நாயன்மார்களுக்கும் சிற்பங்கள்லாம் எடுப்பித்திருப்பார்கள். இந்த வரிசையில் ஒரு சின்ன வேடிக்கை என்னென்னா கடைசியில் தனியாக ஏதோ ஒரு சிற்பத்தை நிறுத்தி அதற்கு நம்பியாண்டார் நம்பின்னு போட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த சிற்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்ஷாடனர் கூட பக்கத்தில் வரக்கூடிய ஒரு பூதம். ஏதோ ஒரு காலத்தில் பெரிய பிக்ஷாடனனுடைய மூர்த்தி இருந்திருக்கணும், அந்த மூர்த்தி காணாமல் போயிடுச்சு. தனியாக மிஞ்சினது அந்த பூதம் மட்டும், அது ஏன் தனியாக கிடப்பானேன்னு சொல்லி எடுத்து வச்சு அதை நம்பியாண்டார் நம்பின்னு சொல்லி போர்டு வைத்து இருக்கிறார்கள். ஒரு 2-3 வாட்டி சொல்லியும் சொல்லியாச்சு. ஏனோ நம்பியாண்டார் நம்பி தலைக்கு மேலே ஒரு திருவோடெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சிற்பத்தை இன்னும் வைத்து வழிபட்டு வருகிறார்கள். கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ரொம்ப அழகானது, சோழர் காலத்திய சிற்பங்கள். இந்த கோஷ்டத்தில் இன்னொரு அழகு, நிறைய இடங்களில் பார்க்க முடியாத ஒரு விஷயம், இந்த விமானத்தை இந்த மன்னனுடைய ஆணையின்படி இந்த பெயர் கொண்ட ஸ்தபதியான நான் நிர்மாணம் செய்து அதை கட்டியும் முடித்தேன்னு சொல்லி பொருள்பட ஒரு சம்ஸ்கிருத சோகத்தை அந்த ஸ்தபதியே வெட்டி வச்சிருக்கான். ரொம்ப சில இடங்களில் தான் இந்த மாதிரி நேரடியாக இவர் வேறிலே இவர் தான் இதை வெட்டினார்னு ஃபர்ஸ்ட் பர்சனில் அந்த ஆர்கிடெக்டே பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அது ஒரு தொன்று தொட்டு இருந்து ஒரு வழக்கம். எல்லாம் முடிச்சிட்டாலும் கடைசியில் நாங்கள் கட்டினதுன்னு எங்கேயும் சொல்லிக்க முடியாது. இந்த இடத்துலையும் அது மாதிரி தான் அந்த காலத்திலையும் இருந்திருக்கு. ரொம்ப சில இடத்துல தான் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க கல்வெட்டுகளில். அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு இடத்துல இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அந்த ஸ்தபதியுடைய காலத்திலே வடிக்கப்பட்ட சோழர் காலத்திய திருமேனிகள், ரொம்ப அழகான ஸ்டாம்ப்டு சோழ ஆர்னமெண்டேஷன் சொல்லலாம். திருமால், நான்முகன், துர்கை இந்த திருமேனிகளெல்லாம் அந்த விமானத்திலே பார்க்கலாம். இது தட்சிணாமூர்த்தி. பஞ்சலோக விக்கிரகங்கள் இங்கே சோழர் காலத்தியது ரொம்ப சிலது தான் கிடைக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நாயக்கர் மன்ன காலத்தியது. நடராஜ பெருமான் சோழர் காலத்தியது. கல்யாணசுந்தரருடைய ஒரு பிரான்ஸ் இருக்குது. அதில் திருமால் தாரை வார்த்து கொடுப்பது போலையும் கீழே பிரம்மா உட்கார்ந்து யாகம் செய்வது போலேன்னு ஒரு பிரான்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் பிற்பட்ட காலத்தியது தான் பார்க்க முடிகிறது. இது அந்த கல்யாணசுந்தரருடைய பிரான்ஸ். இது தியாகராஜ பெருமான். இது அந்த பிரம்மா யாகம் செய்யக்கூடியது, அந்த யாக கரண்டியோடு பிரம்மா அமர்ந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைப்பது போலே அமைந்த ஒரு அமைப்பு. இது உள்பிராக்காரம். இது சோழர் காலத்திய தூண்கள். எங்கேயானா போயிட்டு இது எந்த காலத்தை கட்டுமானம்னு யோசிச்சிங்கன்னா, இப்படி உருளையாக எதுவும் ரொம்ப அழகான அலங்காரங்கள்லாம் அதிகமாக இல்லாமல் இருக்கக்கூடிய தூண்கள் பெரும்பாலும் ஒரு 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த சோழர்களுடைய தூண்கள்னு சொல்லலாம். இந்த கோயிலுடைய உள்பிரகாரம் அவர்கள் காலத்திலே கட்டப்பட்டது. சமீபத்தில் நடந்த திருப்பணியின் பொழுது சுவற்றிலே சோழர் காலத்திய ஓவியங்களினுடைய சில பகுதிகள் காணப்பட்டது. இதில் எங்கே ஓவியம் இருக்குன்னு கேட்காதீங்க, ஓவியத்தினுடைய வண்ணங்கள் மட்டும் திட்டுத்திட்டாக காணப்படுகிறது. போனீங்கன்னா அங்கே சிவாச்சாரியர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கோவில் சுவாமி சன்னதி பக்கத்திலே தான் இருக்குது, ஆனால் சோழர் காலத்தியதுங்கிறதுனாலையும் 1000 வருட காலம் இந்த வண்ண திட்டுகள் அங்கே தங்கியிருந்ததுங்கிறதுக்காக மட்டுமே இதை நாம் மதித்து நடக்கணும். என்ன பொருள் அங்கே வரையப்பட்டிருக்குன்னு டிசைஃபர் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டார்டடான பிக்மெண்ட்ஸ் தான் அங்கே தெரியுது. இதுதான் அந்த கஜபிருஷ்ட விமானம். இது படம்பக்கநாதருடைய சன்னதி விமானம். இந்த கோவிலிலே காளாமுக சைவர்கள் நிறைய காலம் தங்கியிருந்தார்கள்னு சொல்லியிருந்த அந்த சதுரானன பண்டிதர் சம்பிரதாயம் எல்லாம், அவர்களுக்கு முக்கியமான வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. காளாமுகர்கள் சிவபெருமானை தட்சிணாமூர்த்தியாக வழிபடுபவர்கள். அந்த தட்சிணாமூர்த்திக்கும் நிறைய வடிவங்கள் உண்டு. நாம் இன்றைக்கி சிவன் கோவிலில் வியாழக்கிழமையில் மட்டும் போய் பார்க்குற அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சுரூபம் இருக்கும். அது வந்து ஒரு 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 ஸ்வரூபம். அதை தாண்டியும் வீணை வாசிக்கும் நிலையிலே தட்சிணாமூர்த்தி, யோகப்பட்டம் சார்த்தி கொண்டு தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரராக உடலிலே உமையம்மையை தாங்கிய நிலையில் தட்சிணாமூர்த்தின்னு இப்படி பல வடிவங்கள் உண்டு. அதிலே காளாமுகர்களுக்கு அகோர தட்சிணாமூர்த்திங்கிற பேரிலே ஒரு தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்வரூபம் உண்டு. அவர் கையிலே கபாலமும் கட்வாங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டை ஓடு அதை தாங்கியிருப்பார். தபஸ் செய்யக்கூடிய நிலையிலே ஒரு கையையும் ஒரு கையிலே ஞானமுத்திரையும் தாங்கி விளங்குவார். காதிலே ஸ்பட்டிக மாலை ஸ்பட்டிக குண்டலங்கள் சார்த்தியிருப்பார். ஜடாமகுடம் இருக்கும். இந்த அமைப்பு இந்த அமைப்பிலே அமைந்த தட்சிணாமூர்த்தி ரொம்ப சிலது தான் கிடைத்திருக்கு. அதிலே நல்ல பெரிய தீர்க்கமான அழகான சோழர் காலத்திய சிற்பமாக நாம் பார்க்கணும்னா இங்கே போகணும். இவருடைய சன்னதி தியாகராஜ பெருமான் சன்னதிக்கு பின்னாடி அமைந்திருக்கு. ரொம்ப சின்ன சன்னதியாக இருக்கும். அதுவும் என்ன காரணத்துக்குன்னு தெரியல, இவருக்கு கௌளீஸ்வர்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது எங்கேருந்து வந்த பேர்னு தெரியல, அதுக்கு என்ன பொருள்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியல. இவர் இருக்கார். நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் தவறாக இவரை லகுலீஸ்வர்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. லகுலீஸ்வருடைய அந்த சிற்ப அமைப்புக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர் அகோர சம்பிரதாயத்தினுடைய தட்சிணாமூர்த்தி, அகோர தட்சிணாமூர்த்தின்னு சொல்லப்படும் ரொம்ப விசேஷமான வித்தியாசமான ஒரு வடிவம். இந்த கோயிலில் இன்னும் ரெண்டு சிற்பங்கள் தனி அழகு நிறைந்த சோழர் காலத்து சிற்பம். ஒன்று வளர்ந்து வருவதாக கருதப்படும் ஒரு பிடாரி அம்மனுடைய திருமேனி. அந்த கழுத்து வரைக்கும் தான் இன்னைக்கு பார்க்க முடியுது. இந்த அம்பிகையை இவ்வளவு அழகாக இருக்கிறாள். இவள் வடக்கு நோக்கியும் அப்படியே அந்த பிரகாரத்தினுடைய இன்னொரு பகுதியிலே தெற்கு நோக்கி ஒரு பைரவர். இந்த ரெண்டு திருமேனியும் இருக்கு. பைரவன் பைரவி வடிவங்களாக இருந்திருக்கலாம். முன்னாடியே சொன்னது போல இங்கே காளாமுகர்களோடு சேர்ந்து காபாலிகர்களும் வழிபாட்டில் இருந்திருக்கிறார்கள். காபாலிகர்களுக்கு பைரவ வழிபாடுங்கிறது பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் வழிபட்ட சன்னதிகளாக இருந்திருக்கலாம். பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஒரு 40-50 வருடத்திற்கு முன்பாக எடுக்கப்பட்ட படங்களில் இந்த ரெண்டு திருமேனிகளும் கோவிலிலே முழுவதுமாக பார்க்க முடியாதான் கிடச்சிருக்கு. இந்த பைரவியினுடைய திருமேனி முழுசாக அதில் பார்க்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு காலத்திலே ஒருவேளை தரைத்தளத்தினுடைய அளவு ஏதாவது வளர்ந்துருச்சா என்னன்னு தெரியல, வைத்து இன்றைக்கு அவள் கழுத்து வரைக்கும் புதைக்கப்பட்டு விட்டாள். அப்படி புதைச்ச பாவத்திற்கு ஒரு கதையும் சேர்த்து இந்த அம்பிகை தினம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறாள்னு சொல்லியும், இவள் முழுவதுமாக வளர்ந்து வழிபட்டு விட்டாள் உலகம் அழிந்திரும்னு எப்பயும் போல ஒரு கதையை சேர்த்து அதோடு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது இன்னைக்கு இந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக போனதுனாலே இந்த தரையை நீக்கிவிட்டு அந்த திருமேனியை முழுவதுமாக வெளிக்கொண்டு வரணும்னு பார்த்தாலும் நிச்சயமாக அது செய்ய முடியாத அளவிலே நம்பிக்கை எவ்வளவு தூரம் ஊன்றிவிட்டது. இதனுடைய அழகை பார்க்கணும்னா பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டோட போட்டோகிராஃபில் பார்க்கலாம். சோழர் காலத்திலே வடிக்கப்பட்ட மிக 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 அழகான ஆபரணங்களால் சூட்டப்பட்டு கபால மாலை, கபாலத்தினாலான காதணிகள் இவ்வளவெல்லாம் சார்த்தி, கபாலத்தினாலான ஒரு யஜ்ஞோபவீதமும் இந்த அம்பிகை சாத்தியிருப்பாள். இரண்டு மார்புக்கும் நடுவாக அழகாக வெட்டி கொண்டு போகும் கபாலத்தாலான பூநூல் இதெல்லாம் சாற்றி கொண்டு மிக அழகான திருமேனியாக இந்த அம்பிகை ஒரு காலத்திலே காட்சியில் இருந்தாள். இன்று நம்மளுடைய துரதிருஷ்டம், பார்க்க முடியாமல் கழுத்து வரை புதையுண்டு கிடக்கிறாள். நான் சொன்ன குறுஞ்சிற்பங்கள் இங்கேயும் அந்த ஒரு கஜசம்ஹார மூர்த்தி. இந்த சிற்பத்தினுடைய உயரம் அதிகம் போனால் ஒரு ஜான் உயரம் இருக்கும். அதற்குள்ளே தான் இவ்வளவு அலங்காரங்களையும் செய்து வடித்திருக்கிறார்கள். பக்கத்தில் இருப்பது காமசம்ஹாரர்னு சொல்லப்படும் மன்மதனை எரித்த திருக்கோலம். இதெல்லாம் அங்கே அப்படியே ஒரு இடத்துல இருக்கும். உபலிங்கங்கள் சொன்னேன் இல்லையா, பஞ்சலிங்க பஞ்சபூதலிங்கங்கள் பேரிலே தனித்தனியாக லிங்கங்கள், 27 நட்சத்திரம் பேரிலே லிங்கங்கள் இதெல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு காலத்திலே சன்னதி இல்லாமல் தனியாக ஒரு லிங்கபானம் மட்டும் கிடச்சிது. சரி, கூரை போடுறதுக்கு இல்லாமல் அதுக்கு ஆகாசலிங்கம்னு பேர் வைத்து அப்படியே நிறுத்தியும் விட்டார்கள். இப்படி சஹசிரலிங்கம் அஷ்டசஹசிரலிங்கம் இந்த மாதிரியான திருமேனிகள்லாம் இருக்கும். முன்பே சொன்னது போலே படம்பக்கநாதர் தவித்து ஒற்றீஸ்வருங்கிற பேரில் இன்னொரு சுவாமியினுடைய சன்னதி இருக்குது. இந்த சுவாமியினுடைய சன்னதி பழைய காலத்தில் எப்படி இருந்ததுன்னு நம்ம துரதிருஷ்டம் தெரியல. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது சென்ற ஒரு நூற்றாண்டு காலத்திலே நாட்டுக்கோட்டை நகரத்தார்களாலே திருப்பணி செய்யப்பட்டு முழுவதுமாக மாற்றப்பட்டு இருக்கிறது இந்த சன்னதி. அது அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய கலைப்பாணின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதை ரசிப்பவர்கள் சிலர் உண்டு, அது நல்லா இல்லைன்னு நினைப்பவர்களும் உண்டு. நான் அதில் ஒரு பட்சத்தை சேர்ந்தவன். சிதம்பரம், திருவண்ணாமலை, ஸ்ரீகாளஹஸ்தி, திருவானைக்கா இந்த மாதிரி பல சிவத்தலங்களும் இவர்களாலே மாற்றி அமைக்கப்பட்டு புது தளிகளாக சென்ற ஒரு நூற்றாண்டு காலத்திலே பார்க்கிறோம். நந்தவனத்துக்கு நடுவே நந்தவனேஸ்வரருங்கிற பேரில் ஒரு சுவாமி. இந்த வட்டப்பாறை அம்மனுடைய சன்னதி, வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய சன்னதி. இதுதான் அந்த பைரவர். இவ்வளவு கம்பீரமாக ஒரு 5 அடி உயர பைரவர் நான் வேறெங்கும் பார்த்ததில்லை. இந்த ஜடாமகுடத்தை ரொம்ப ஸ்டைலிஸ்டிக்காக அப்படி கொண்டு போய் ஒரு பெரிய கொண்டை மாதிரி சாத்தி அந்த ஜடை அவர் முதுகுக்கு பின்னாடி விழுந்து இரண்டு கால்களுக்கும் நடுவே விட்டு அந்த ஜடை ரெண்டு பாதத்துக்கு நடுவில் வந்து விழற அளவுக்கு நீளமான ஜடையை வைத்துக்கொண்டு அந்த ஜடைக்கு நடுவில் அழகாக ஒரு கபாலத்தையும் பொருத்தி கொண்டு நக்னமாக இதிலே கபால பாத்திரமும் திரிசூலமும் தாங்கியிருக்கார். சாதாரணமாக டமருவும் திரிசூலமும் வச்சிருப்பார், இதில் ஒரு கபால பாத்திரமே வைத்திருக்கார். ரொம்ப ஸ்டாம்ப்டாக இது காபாலிகர்களுடைய வழிபாட்டிலே இருந்த கோயிலுங்கிறதுக்கான அடையாளமாக இந்த பைரவன் பைரவியினுடைய திருமேனிகள் பார்க்கப்படுகிறது. கோயிலினுடைய ஸ்தலவிருஷமாக மகிழ மரம் பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் கதையோடு ரொம்ப நெருங்கின தொடர்பு கொண்ட மரம் அது. அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். பார்க்கக்கூடிய மூர்த்திகளில் இன்னும் விசேஷமானது ஏகபாத திருமூர்த்தின்னு சொல்லப்படுற ஒரு சிவபெருமானுடைய அம்சம். 25 மகேஸ்வர மூர்த்தங்களிலே ஒன்று. சிவபெருமானிலிருந்து கிளைத்தவர்கள் தான் பிரம்மாவும் திருமாலுங்கிற தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு மூர்த்தி. ஒரு திருவடி தான் இருக்கும். அவருடைய தொடைக்கிட்டிருந்து பக்கத்திற்கு ஒருவராக பிரம்மனும் திருமாலும் வெளியே வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கால் மட்டும் காட்டியிருப்பாங்க. நிறுத்தி இவர்களை சிருஷ்டி செய்து படைத்து காத்து அழிக்கும் பொருட்டு பொறுப்பு வந்து சிவபெருமானுடையதுங்கிற அந்த சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி அமைந்த மூர்த்தி ஏகபாத திருமூர்த்தின்னு திரிபாத திருமூர்த்தின்னு சொல்லப்படுற வடிவம். வெளியே சோழர் காலத்திய பிற்கால சோழர் காலத்திய மண்டபம் ஒன்று காட்டப்படுகிறது. கல்வெட்டுகளிலே இந்த கோவிலில் வியாகரண மண்டபம் ஒன்று இருந்ததாக செய்தி வழங்கப்படுகிறது. சதுரானன பண்டிதர் மடமும் மடத்தோடு தொடர்பு பட்ட ஒரு ஸ்மசானமும் மடமும் மயானமும் உடைய சதுரானன பண்டிதர் தான் பேரே வருது. இந்த ஊரினுடைய மயானமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்ததுனும் அந்த மயானத்திலே அவர்கள் தங்கி வழிபாடுகள்லாம் நடத்தினார்கள்ங்கிற செய்தி எல்லாம் தெரிய வருது. அதே தொடர்ச்சியாக கோயிலிலே வியாக்கரண மண்டபம், ஒருவேளை வியாக்கரணம் சொல்லித்தரத்துக்காக ஏற்பட்ட மண்டபமாக இருக்கலாம், அந்த மண்டபம் ஒன்றும் இருந்தது. பிற்காலத்திய சோழர் கட்டமைப்பிலே இருந்து கொஞ்சம் மாற்றப்பட்ட ஒரு மண்டபத்தை இந்த மண்டபம் தான் அதுவாக இருக்கலாம்னு இன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கோயிலுக்குள்ளேயே இருக்கும் இன்னொரு தீர்த்தமும் வடிவுடையம்மன் சன்னதி. மொத்தமாக அப்படி கோயிலை பிரதட்சணம் செய்து கொண்டு வந்தால் முடியும் பொழுது வடிவுடையம்மனுடைய சன்னதி வரும். அதிலே கோயிலின் உள்ளே கர்ப்பகிரகமும் அதை சுற்றி இருக்க பகுதிகள் எல்லாம் இரண்டாம் ராஜாதிராஜன் காலத்திலே கட்டப்பட்டது அம்பிகையினுடைய சன்னதி. முன் மண்டபம் இதெல்லாம் பின்னாடி நாயக்கர் காலத்திலே மாற்றியமைக்கப்பட்ட சன்னதியாக இருக்குது. அதனாலே பல்லவர் காலத்தியது கல்வெட்டுகள் சிலதும் கற்களும் கிடைத்திருக்கு, ஆனால் கட்டிடக்கலை அமைப்பு அவர்களது எதுவும் கிடைக்கல. அவர்களுக்கு பின் வந்த சோழர்களிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 11 நூற்றாண்டிலிருந்து தொடர்ச்சியாக கல்வெட்டுகளும் அத்தனை கட்டிடக்கலை அமைப்பிலும் ஒரு கிளாசிக் சாம்பிள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்திய கட்டிடக்கலை அமைப்பு கடைசியாக சென்ற நூற்றாண்டிலே நகரத்தார்கள் செய்த திருப்பணி வரைக்கும் அவ்வளவு நூற்றாண்டிற்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான சாம்பிள் இந்த கோயிலிலே கிடைக்கப்பெறுகிறதுங்கிறது மற்றொரு தனிப்பட்ட விசேஷம் இந்த கோயிலுக்கு. இந்த அம்மனுடைய சன்னதியிலே உள்ளே சென்று பார்த்தால் தியாகபிரம்மம் வழிபட்ட அளவிலே அழகாக சர்வாலங்கார பூஷதியாக இந்த அம்பிகையை இன்றும் பார்க்கலாம். இவளுடைய அழகில் ஈடுபட்டு சுந்தரியின் இனு வர்ணிம்ப பிரம்மாதி சுரலைக்கன தரமா அப்படிங்கிறார். அந்த வடிவுடையம்மனுடைய அழகு பேரே வடிவுடை மங்கை திரிபுர சுந்தரின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவளுடைய அழகை வர்ணிப்பதுங்கிறது பிரம்மன் தொடக்கமான ரிஷிகளால் கூட முடியாது அப்படின்னு சொல்லி நான் முயற்சி செய்கிறேனேம்மா, இது உன்னுடைய கருணையினாலே தான்ற பொருள் பட சொல்லுவார். இது ராமனுடைய அழகுக்கும் நிறைய இடங்கள்ல இதே இந்த கான்செப்டோடவே பாடுவார். அவருடைய தோல் அழகு தனியாக சொல்லி அவனுடைய நடை அழகெல்லாம் தனியாக சொல்லி இந்த அழகை பாடுவதற்கும் பார்ப்பதற்கும் தேவர்கள்லாம் காத்து கொண்டிருக்க நான் ஏதோ முயற்சி செய்கிறேனே அப்படின்னு ஒரு நைச்சிய பாவத்தோடு தியாகபிரம்மன் நிறைய பாடுவார். இது ஒரு விதத்தில் பெரிய வித்தியாசம். தீட்சிதர் பெரும்பாலும் இந்த நைச்சிய பாவம்லாம் ரொம்ப கொண்டாட மாட்டார். இருக்கும் நிலையிலேயே புகழுவதும் பாடுவதுமாக இருந்து கொண்டு போயிடுவார். ஆனால் தியாகபிரம்மம் நிறைய நைச்சியபாவம் மனுசந்திப்பார். எனக்கும் இப்படி ஒரு நிலை கிடைத்ததே, என்ன ஜென்மமோ என்ன புண்ணியம் செய்தேனோ, எனக்கும் இப்படி ஒரு பலன் கிடைத்ததே, உன்னுடைய தரிசனம் கிடைத்ததே என்னும் கிடைக்குமா கிடைக்குமா ரெண்டு அளவிலேயும் அழுது பாடுவதுங்கிறது அவருக்கு உண்டு. சுந்தரி அப்படின்னு சொல்லும்பொழுது அவளுடைய அந்த சிரிப்பு நினைவுக்கு வந்திருக்கும் போல இருக்கு. குந்தரத்தனே சனந்தனாதி வந்தித்தே நினைந்தே நானெந்தே அப்படிங்கிறார். நேனந்த நான் என்ன பெரியதுவா, என்னால் என்ன முடியும். திரிபுர சுந்தரி உன்னுடைய அந்த முல்லைப்பூ போன்ற சிரிப்பழகை பாடுவதற்கு சனந்தனாதி ரிஷிகள் எல்லாம் சனக்கர் சனந்தனாதி ரிஷிகள் எல்லாம் காத்து கொண்டிருக்க நானும் முயற்சி செய்தேனே அப்படின்னு சொல்லி கொண்டாடுகிறார். இதிலேயும் மாவருணிக்கு செல்லினி சந்தோஷமுன தேவி பெத்தலு பல்கினையே. பெரியவர்கள் சான்றோர்கள் நல்ல வாசித்தவர்கள் எல்லாம் மாவருணிக்கு மணாளனான மகாவிஷ்ணுவினுடைய தங்கைன்னு சொல்லி உன்னை கொண்டாடுகிறார்களே, என்ன புண்ணியம் செய்தேனோ இன்று நான் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறேன், உன்னுடைய சந்ததிக்கு வந்து உன்னை பாடி கொண்டாடி மகிழ்வதற்குன்னு சொல்லி அந்த தரிசனத்தை திரிபுர சுந்தரி கொடுத்ததை கொண்டாடி ஆரபிராகத்திலே ஒரு கீர்த்தனை பாடியிருக்கிறார். அதை கேட்டுவிட்டு மேலே தொடருவோம்.
சுந்தரி நின் வர்ணிம்ப பிரம்மாதி ஆதி சூரலகைன தரமாயா சுந்தரி நின்னுவ நிம்ப பிரம்மாதி சுரலகைன தரமாயா சுந்தரி நின்னு வர்ணிம்ப பிரம்மாதி சுரல கைனரமாசுந்தரி நின்னு வர்ணிம்ப பிரம்மாதி சுரல கைனரமாசுந்தரி நின்னு வர்ணிம்ப. சனந்த நாதி குந்தரதன சனந்த நாதி குந்தரதன சனந்த நாதி குந்தரதன சனந்த நாதி குந்தரதன சனந்த நாதி படித நேனத்தோம் திருபுர குந்தரதன சனந்த நாதி படித நேனத்தோம் திருபுர சுந்தரி நின்னு வர்ணிம்ப பிரம்மாதி சுரல கைனதரமாசு பாவனமுசேய விருது நீ பக்த பாபமு பாரி கோனாயே பாவனமுசேய விருது நீ பக்த பாபமு பாரி கோனாயே ஏ வேள நீதே சேத்தச கருள ஏ வேள நீதே சேத்தச கருள காவியமுலனு சேனாயே ஏ வேள நீதே சேத்தச கருள காவியமுலனு மாவருணி கீச்சல்ல நீ சந்தோஷமுல தேவி பேதலு பல்கனாயே மாவுருணி கீச்சல்ல நீ சந்தோஷமுல தேவி பேதலு பல்கனாயே பாவு கவி சித்தி பாதமுல தியாகராஜு பாவுகவிஞ்சிதி பதமுல தியாகராஜு பாவுகமனு கொன்னாயே பாவுகவிஞ்சிதி பதமுல தியாகராஜு பாவுகமனு கொன்னாய திரிபுர சுந்தரி நின்னு வர்ணிம்ப பிரம்மாதி சுரல கைனரமாசுந்தரி நின்னு வர்ணிம்ப பிரம்மாதி சுரல கைனரமாசுந்தரி.